அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்திய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இந்திய தமிழ் மொழி செய்தி அறிக்கை பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இந்திய ராஜாங்க அதிகாரி அமெரிக்காவில் கைது செய்யப்பட்ட விவகாரத்தை சுமூகமாக தீர்க்க விரும்புவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியுள்ளது குறித்த தகவல்கள்.
The only question is, what do you do when something happens that is irksome, that is hurtful, that is unacceptable? You've got to find a solution, and I hope that we will find a solution.
சிங்கப்பூர் லிட்டில் இந்தியா கலவரத்தில் தொடர்புடையதாக கருதப்படும் ஒரு தொகுதி தொழிலாளர்கள் இந்தியாவுக்கு மீண்டும் திரும்ப அனுப்பப்படும் நிலையில் இந்த விவகாரம் குறித்து சிங்கப்பூர் அரசு தெரிவித்த கருத்துக்கள். பிறகு, வீட்டு பணியாளர்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல இன்னல்களை சந்தித்து வரும் நிலையில் இவர்களின் சட்டப்பூர்வ பாதுகாப்புகள் குறித்த ஒரு செவி.
இந்திய அரசாங்கம் வந்து வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு என்று இதுவரைக்கும் எந்த ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிக்கவில்லை. அதோடு மட்டுமல்லாமல் இவர்களை பாதுகாப்பதற்கு இதுவரைக்கும் எந்த ஒரு சட்டங்களும் கொண்டு வரவில்லை.
இலங்கை இன பிரச்சினைக்கு உள்நாட்டு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வர வேண்டும் என்று ஜனாதிபதி ராஜபக்ஷ அழைப்பு விடுத்திருப்பது குறித்தும் இன்ன பிற தகவல்களும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பது எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் பூபாலரட்டம் சீவகன்.
ரஷ்யாவின் முன்னாள் பெட்ரோலிய முதலாளியான மிக்கேல் கோடகோப்ஸ் அவர்கள் ஜெர்மனி வந்து சேர்ந்திருப்பதாக ஜெர்மனிய வெளியுறவு அமைச்சு கூறியிருக்கின்றது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அவரது 80 வயதான தாயார் அங்கு அவரை சந்திப்பார் என்று ஊகங்கள்
நிலவுகின்றன.
அவரது விடுதலை குறித்து ஊடகங்களுக்கு முன்னதாக பேசிய அவரது தாயான மரினா கோடகோப்ஸி அவர்கள் பெருமகிழ்ச்சி தெரிவித்திருக்கின்றார். ரஷ்ய அதிபர் பூட்டினால் வழங்கப்பட்ட ஒரு மன்னிப்பை அடுத்து கோடகோப்ஸி அவர்கள் இன்று காலையில் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார். பூட்டினின் அரசியல் எதிரியான உருவடுத்த கோடகோப்ஸி அவர்கள் 10 வருடங்கள் சிறையில் கழித்திருந்தார்.
தெற்கு சூடானில் அதிகரித்து வரும் வன்முறை முழுமையான உள்நாட்டு போராக மாறிவிடாமல் தடுப்பது தொடர்பில் ஆப்பிரிக்க மத்தியஸ்தர்கள் அந்நாட்டின் அதிபர் சல்வா கிரிடம் பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறார்கள். தமது இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடக்கும் என்று இந்த மத்தியஸ்தர்கள் குழுவில் இடம்பெற்றிருக்கும் எத்தியோப்பிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தெற்கு சூடானின் எண்ணெய் தயாரிப்பு பிராந்தியமான வட பிராந்தியத்தில் நுவ்ரு மற்றும் டிங்கா இனக்குழுக்களுக்கு இடையிலான நடந்து வரும் மோசமான சண்டைகளை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக நாட்டின் இராணுவத்தினர் அந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நேற்று வியாழக்கிழமை அங்கே நிலை கொண்டிருந்த ஐநாவின் படையினர் இருவரை நுவ்ரு இளைஞர்கள் கொன்றார்கள். அதைத் தொடர்ந்து அகோபா என்கிற அந்த இடத்தில் நிலை கொண்டிருந்த 40 இந்திய அமைதிப்படையினரும் 8 இராணுவம் சாராதவர்களும் அங்கிருந்து அகற்றப்பட்டதாக ஐநா தெரிவித்திருக்கிறது.
மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் பன்செயல்களை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா $10 கோடிக்கும் அதிகமான நிதியை வழங்க முன்வந்திருக்கின்றது. பணமும் அத்தியாவசிய உதவிகளும் ஆப்பிரிக்க மற்றும் பிரெஞ்சு அமைதிகாப்பு படை நடவடிக்கைகளுக்கு உதவ பயன்படுத்தப்படும் என்று அமெரிக்க அரசுத்துறை கூறியிருக்கின்றது. தலைநகர் பேங்குயில் சர்வதேச படைகளால் பயன்படுத்தப்பட்ட தளம் இரவு தாக்குதலுக்குள்ளானது. வெள்ளிக்கிழமையும் துப்பாக்கிச் சத்தங்கள் கேட்டன. ஆப்பிரிக்க படைகளுக்கு உதவியாக ருவண்டா நாட்டு படைகளும் அனுப்பப்பட்டிருக்கும் நிலையில் ஐரோப்பிய நாடுகள் நிதி அல்லது படைகளை வழங்க வேண்டும் என்று பிரான்ஸ் கேட்டிருக்கின்றது.
உக்ரைன் நாட்டுடன் ஐரோப்பிய ஒன்றியம் முன்னெடுக்க விரும்பிய ஒருங்கிணைப்புக்கான ஒப்பந்தம் தொடர்பான தமது முந்தைய அழைப்பு அப்படியே நீடிப்பதாக ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சிலின் ஹெர்மன் வான் ராபே தெரிவித்திருக்கிறார்.
We have made it abundantly clear that the European Union's agreements with partner countries in the region
Brussels il nadandha ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தலைவர்களின் இருநாள் மாநாட்டின் முடிவில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். வர்த்தக சலுகைகள் உள்ளிட்ட பல விஷயங்களை உள்ளடக்கிய இந்த குறிப்பிட்ட ஒப்பந்தம் என்பது உக்ரைனின் உறவு ரஷ்யாவுடனா அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்துடனா என்பதற்கானது அல்ல என்று கூறியிருக்கும் வான் ராம்பே, உக்ரைனியர்கள் தங்கள் நாட்டின் எதிர்காலத்தை தாங்களே வழிநடத்துவதற்கானது என்று தெரிவித்திருக்கிறார். இந்த ஒப்பந்தத்திற்கு மாற்றாக ரஷ்யாவுடன் ஒரு ஒப்பந்தத்தை உக்ரைன் தலைவர் விக்டர் யானுகோவிச் கையெழுத்திட்டதை தொடர்ந்து அவரது அரசுக்கு எதிராக அங்கே பரவலாக பலவார கால ஆர்ப்பாட்ட எதிர்ப்புகள் நடந்து வருகின்றன.
ஆயுத தண்டனையை வழங்குவது உட்பட ஓரினச் சேர்க்கை நடவடிக்கைகளுக்கான தண்டனையை அதிகரிக்க செய்யும் வகையில் ஓரினச் சேர்க்கைக்கு எதிரான சர்ச்சைக்குரிய சட்டம் ஒன்றை உகண்டா நாடாளுமன்றம் நிறைவேற்றியிருக்கின்றது. ஓரினச் சேர்க்கையாளர்கள் குறித்து தகவல் தராததையும் குற்றமாக கூறியிருக்கின்ற இந்த சட்டத்தை அடக்குமுறை சட்டம் என்று செயற்பாட்டாளர்கள் விவரித்திருக்கின்றார்கள். 2009 இந்த சட்டம் மூலம் பிரேரிக்கப்பட்டது முதல் இது உலகத் தலைவர்களால் கண்டிக்கப்பட்டிருக்கின்றது. இது வெறுக்கத்தக்கது என்று அதிபர் ஒபாமா கூறியிருந்தார். இந்த சட்டத்துக்கு சர்வதேச எதிர்ப்பு உள்ளது என்பதையும் அதனால் அந்த நாட்டுக்கான உதவிகளை சில நாடுகள் இடைநிறுத்தலாம் என்பதையும் உகண்டா அரசாங்கம் அறிந்தே வைத்திருப்பதாக அங்கிருக்கும் பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறுகின்றார்.
வயதுக்கு வந்த இருவருக்கு இடையிலான சம்மதத்துடனான ஒருபால் உறவு குற்றம் என்கிற இந்திய தண்டனை சட்டத்தின் 377 பிரிவு செல்லும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் அளித்த சமீபத்திய தீர்ப்புக்கு எதிராக இந்திய அரசு மீளாய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. ஒருபால் உறவு என்பது இயற்கைக்கு முரணான உறவு என்கிற பட்டியலின் கீழ் குற்றத்திற்குரிய செயல் என்று கூறும் இந்திய தண்டனை சட்டத்தின் 377 பிரிவு செல்லாது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் முன்பு அளித்திருந்த தீர்ப்பை இந்திய உச்சநீதிமன்றம் சமீபத்தில் ரத்து செய்திருந்தது. அதை எதிர்த்தே தற்போது இந்திய அரசு மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது.
இந்திய செய்தியில் முதலில் இந்திய கண்ணோட்டம். அமெரிக்காவில் பணிபுரியும் இந்திய ராஜாங்க அதிகாரி தேவயானி கபர்கடே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது இரு நாடுகளுக்கும் இடையே கசப்புணர்வை உருவாக்கியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மன்னிப்பு கேட்க முடியாது, சட்ட ரீதியாகத்தான் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அதே நேரம் இருதரப்புக்கும் இடையே உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து நடந்து வருகின்றன. மேலதிக விவரங்களுடன் நமது புதுடெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
அமெரிக்காவில் பணியாற்றி வரும் இந்திய தூதரக அதிகாரி தேவயானி கோபரகடா மீது எடுக்கப்பட்டு வரும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை திரும்பப் பெற முடியாது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. இவ்வாறு அமெரிக்கா அறிவித்துள்ளதை இந்தியா ஏற்க மறுத்துள்ளது. தேவயானி கோபரகடா கைது செய்யப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இந்தியாவில் கோபாலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இதுகுறித்து அமெரிக்க அரசு துறை செயலர் ஜான் கெர்ரி இந்தியாவிடம் விளக்கம் அளித்திருந்தார். கைதுக்கு உத்தரவிட்ட சட்ட அதிகாரியும் இந்த வழக்கின் பின்னணி குறித்து ஊடகங்கள் வாயிலாக விளக்கம் அளித்திருந்தார். இந்த விளக்கங்களால் திருப்தியடையாத மத்திய அரசு தேவயானி மீது தொடுக்கப்பட்ட வழக்கை நிபந்தனை இல்லாமல் கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியது. இந்த கோரிக்கையை ஏற்க முடியாது என அமெரிக்கா அறிவித்துள்ள நிலையில் இந்த விவகாரம் குறித்து இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் நான்சி பவல் இன்று புதுதில்லியில் வெளியுறவுத்துறை செயலர் சுஜாதா சிங்கை நேரில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்து இந்தியா தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் இந்த சர்ச்சைக்கு சுமூகமாக தீர்வை காண முயன்று வருவதாக தெரிவித்தார்.
நாங்கள் உறவை பேணிக்காக்க விரும்புகிறோம் என்றால் நிச்சயமாக அமெரிக்காவும் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை பேணிக்காக்க விரும்பும் என நம்புகிறேன். தற்போதைய ஒரே கேள்வி என்னவென்றால், விரும்பத்தகாத ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? இதற்கு கண்டிப்பாக தீர்வு கண்டே ஆக வேண்டும். அது காணப்படும் என நம்புகிறேன்
என்றார் சல்மான் குர்ஷித். இந்நிலையில் இந்திய பணியாளர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் இந்திய அரசும் ஊடகங்களும் இந்த விவகாரத்தை உணர்வு சார்ந்த முறையில் கையாள்வதாகவும் கூறியுள்ளனர். பாதிக்கப்பட்ட வீட்டு பணிப்பெண் கூறிய விடயங்கள் குறித்தும் பொதுவாக வெளிநாடுகளில் வேலை செய்யும் இந்திய பணிப்பெண்களின் நிலை குறித்தும் பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் நோக்கில் ஒரு போராட்டத்தை இந்திய பணியாளர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் டெல்லியில் நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது.
புதுடெல்லியில் இருக்கின்ற ஜெயக்குமார், சுதந்திர பாண்டியன். வீட்டு வேலை செய்வதற்காக வெளிநாடு செல்லும் இந்திய தொழிலாளர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் மற்றும் உள்நாட்டில் அவர்களுடைய நிலை குறித்து தேசிய வீட்டு வேலை செய்வோர் இயக்கத்தின் தமிழக ஒருங்கிணைப்பாளர் ஜோசஃபைன் அமலா வளர்மதி அவர்களிடம் பேசினேன்.
வறுமையின் காரணமாக இன்னைக்கு வந்து பல கிராமங்கள்ல இருந்து தான் பெண்கள் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்க. அதுவும் குறிப்பா வளைகுடா நாடுகளுக்கு, குவைத்து, சவுதி, ஒமான் இப்படிப்பட்ட நாடுகளுக்கு தான் அதிகமா பெண்கள் போய்கிறார்கள். முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பெண்களுக்கு வந்து பாலியல் ரீதியான ப்ராப்ளங்கள் வந்து அதிகமா இருந்துச்சு. வெளிநாட்டுக்கு போயிருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய பெண்கள் இறந்து வந்தாங்க. நிறைய பேர் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டாங்க. அதை தடுப்பதற்காக வயதை வந்து ஒரு வரம்பிற்கு கொண்டு வந்தாங்க இந்திய அரசாங்கம். ஆனா அது வந்து ஒரு முக்கியமான ஒரு தீர்வுன்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. அது வந்து வீட்டு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுவதை வந்து எந்த வகையிலும் தடுக்கலாது அப்படின்னு நான் பாக்குறேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து வெளிநாட்டுக்கு வீட்டு வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு வந்து நம்ம இந்திய அரசாங்கம் வந்து எந்த ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தையும் நிர்ணயம் செய்யல. இப்ப குறிப்பா வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சில வளைகுடா நாடுகளுடன் மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனா இது எவ்வளவு தூரம் நடைமுறையில் நம்மளுடைய தொழிலாளர்களுக்கு அது பயனுள்ளதா இருக்குங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு.
வளைகுடா நாடுகளை பொறுத்தவரை அவைகள் பெரும்பாலும் தொழிலாளர் சட்டங்களை மதிப்பதில்லை, அமல்படுத்துவதில்லை. ஆனால் ஐரோப்பா, வட அமெரிக்கா போன்றவை அப்படி அல்ல. அதுபோன்ற நாடுகளுக்கு செல்கின்ற தொழிலாளர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது?
ஐரோப்பா நாட்டுக்கு வந்து இன்னைக்கு நிறைய பேர் பெண்கள் வந்து போறது வந்து வெளிப்படையா நமக்கு வந்து தெரிய வரல. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் படித்தவங்க வந்து இந்த பெண்களை வந்து தங்களுடைய உறவினராகவோ மற்றவர்களாகவோ தான் கூட்டி செல்கிறார்கள். கூட்டி கொண்டு போய் அங்க போய் வீட்டு வேலை செய்ய வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்கள் வந்து எந்த வகையான குறைந்தபட்ச ஊதியத்தை கொடுக்கிறார்கள், தொழிலாளர் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. குறிப்பாக இப்ப நடந்த சம்பவத்துல சங்கீதா என்ற பெண்ணுக்கு வந்து ஊதியம் வந்து சரியாக கொடுக்கப்படவில்லை. ஒரு மணி நேரத்துக்கு $3 தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம இவங்க எந்த ஒரு விசால கூட்டிட்டு போனாங்கிறது இன்னும் நமக்கு வந்து முறையா தெரியல. இப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு வந்து நிறைய பெண்கள் வந்து என்ற முறையில போறதுனால நிறைய பேர் நிறைய எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு ஆளாகிறாங்க. அது வந்து வெளிப்படையா யாருக்கும் தெரிய வர மாட்டேங்குது.
வளைகுடா நாடுகளுக்கு வீட்டு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை இந்திய அரசு நிர்ணயிக்கவில்லைன்னு சொன்னீங்க. ஆனா இந்தியாலேயே அது போன்ற ஒரு நிலைமை இல்லையே. குறைந்தபட்சமா இவ்வளவு ஊதியம் கொடுக்கணும், கௌரவமா நடத்த பண்ணுங்கிறத வந்து சட்டம் மூலமாக எங்காவது உறுதி செய்திருக்காங்களா?
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் குறைந்தபட்ச ஊதியம் நம்ம தமிழக அரசாங்கம் வந்து வீட்டு வேலை தொழிலாளருக்கு நிர்ணயிக்கவில்லை. கடந்த அரசாங்கம் வந்து மணி நேரத்துக்கு ₹30 நிர்ணயம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பரிந்துரையை கொண்டுட்டு வந்தாங்க. ஆனா அது கடந்த அரசாங்கமும் வந்து அதை அமுல்படுத்தவில்லை. இந்த அரசாங்கமும் இன்னும் அதை வந்து எடுத்து அமுல்படுத்தவே இல்லை. அது அப்படியேதான் இருக்குது. அதே மாதிரி இந்திய அளவுல பார்க்கும் பொழுது ஒரு மத்திய அரசாங்கம் வந்து வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு என்று இது வரைக்கும் எந்த ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிக்கவில்லை. அதே நேரம் பார்க்கும் பொழுது இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தொழிலாளர்களுக்கும் வந்து நம்ம இந்திய அரசாங்கம் இப்ப மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் குறிப்பாக வந்து யுஏஇ நாட்டுக்கு போகக்கூடிய தொழிலாளர்கள் 13,000 என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த நாட்டினுடைய குறைந்தபட்ச ஊதியத்தை கம்பேர் பண்ணும்போது அது வந்து மிக மிக குறைவு. இப்ப குறிப்பா பார்த்தோம்னா ஒமான்ல எல்லாம் 300 ரியால் கொடுக்கறாங்க அந்த நாட்டில் உள்ள தொழிலாளர்களுக்கு. ஆனா அதே இது நம்ம தொழிலாளர்கள் அங்கு வேலை செய்யும் போது அவங்களுக்கு மேக்சிமம் பார்த்தா ஒரு 80-90-100 கிடைக்குது. அதோடு மட்டும் இல்லாம இவங்களை பாதுகாப்பதற்கு இது வரைக்கும் எந்த ஒரு சட்டங்களும் கொண்டு வரவில்லை. குறிப்பா வந்து ஐஎல்ஓ கன்வென்ஷன் வந்திருக்கு, பல நாடுகள் வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனா இந்திய அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை அதை ரெக்டிஃபை பண்ணுவதற்கு. அதை ரெக்டிஃபை பண்ணாலே இன்னைக்கு அனுப்பும் நாடுகளுக்கும் டெஸ்டினேஷன் கண்ட்ரிக்கும் வந்து ஒரு ஒப்பந்தம் உண்டாக்க முடியும்.
தேசிய வீட்டு வேலை செய்வோர் இயக்கத்தின் தமிழக ஒருங்கிணைப்பாளர் ஜோசஃபைன் அமலா வளர்மதி. இந்திய ராஜதந்திரி தேவயானி கோபர்கடை தன் வீட்டில் பணியமர்த்திய வேலை பெண்ணுக்கு குறைந்தபட்ச சட்ட ரீதியான ஊதியத்தை கொடுக்கவில்லை என்பதே அமெரிக்கா வைக்கின்ற முக்கியமான குற்றச்சாட்டு. இது வெளிநாடுகளின் நிலைமை ஒரு புறம் இருக்க, இந்தியாவின் பல இடங்களில் குறைந்தபட்ச ஊதியம் என்பதே நிர்ணயிக்கப்படவில்லை. முந்தைய சட்டசபையில் வீடுகளில் பணிபுரியும் பணிப்பெண்களுக்கு குறைந்தபட்சம் ஊதியம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பியவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார். அவர்களிடம் இந்த பிரச்சனை குறித்து கேட்டார் நமது மணிவண்ணன்.
இந்தியாவின் இந்த பிரச்சனையை மாநில அரசுகள் தான் இதற்கான சட்டங்களையும் அதற்கான குறைந்தபட்ச ஊதியத்தையும் நிர்ணயிக்க வேண்டிய கடமை உள்ளவர்கள். ஆனால் ஒரு சில மாநிலங்கள் தவிர பெரும்பாலான மாநிலங்களில் இத்தகைய குறைந்தபட்ச ஊதியம் என்பது வீட்டு பணியாளர்களுக்கு இதுவரை நிர்ணயிக்கப்பட்டது.
எந்தெந்த மாநிலங்களில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு?
கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே குறிப்பாக தமிழ்நாட்டிலே நான் 2008 இந்த பிரச்சனையை தமிழக சட்டப்பேரவையில் எழுப்பினேன். அப்பொழுது நான் அறிந்த விவரம் ஏறத்தாழ 15,00,000 பேர் வீட்டு பணியாளர்களாக தமிழ்நாட்டிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி தெரிந்தது. அந்த பிரச்சனையை எழுப்பியதற்கு பிறகு தமிழக அரசு அன்றைக்கு இருந்த முதல்வராக இருந்த திரு கலைஞர் அவர்கள் வீட்டு பணியாளர்களுக்கான நலவாரியம் ஒன்றை உருவாக்கினார்கள் என்னுடைய கோரிக்கையை ஏற்று. ஆனால் அவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தினேன். அதற்கான நடவடிக்கைகளையும் அன்றைக்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்த திரு அம் முந்தரசன் அவர்கள் எடுத்தார். எடுத்து ஏறத்தாழ அந்த அறிவிப்பு வருகிற நேரத்திலே அது மத்திய வர்க்கத்தினுடைய விமர்சனத்துக்கு ஆளாகும் என்கிற காரணத்தினாலும் தேர்தல் நெருங்கிவிட்ட காரணத்தினாலும் அந்த அறிவிப்பு சட்டப்பேரவையில் வெளியிடப்படாமல் இன்று போய்விட்டது.
தமிழ்நாட்டிலே இப்பொழுது இருக்கின்ற இந்த தொழிலாளர் லேபர் மார்க்கெட் என்று சொல்வார்கள், இந்த தொழிலாளர் சந்தையில் வீட்டு பணிப்பெண்கள் இப்பொழுது ஓரளவுக்கு நியாயமான ஊதியம் பெறுகிறார்கள் என்ற கருத்தும் ஓரளவுக்கு இருக்கிறது. அதில் நியாயம் உண்மை இல்லை என்று நினைக்கிறீர்களா?
அப்படி நாம் சொல்லிவிட முடியாது. குறிப்பாக இன்றைக்கு இந்த உலகமயம் ஏற்படுத்தி இருக்கின்ற நகர்மய காரணமாக, அதுவும் குறிப்பாக இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நகர்மயத்தில் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. அதன் காரணமாக இன்றைக்கு வீட்டு பணியாளருடைய தேவை மிக அதிகமாக இருக்கிறது. அந்த போட்டி நிலவுகிற இடங்களிலே குறிப்பாக சென்னை போன்ற, அதிலும் சென்னையிலும் சில பகுதிகளிலே அவர்களுக்கு அந்த போட்டியின் காரணமாக சற்றே கூடுதலான ஊதியம் கிடைக்கலாம் என்றாலும் கூட பொதுவாக அவர்கள் ஒரு அரை அடிமை நிலையிலே தான் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் சில தீர்ப்புகளிலே ஒன்றை வலியுறுத்தி இருக்கிறது. இந்தியாவிலே குறைந்தபட்ச ஊதியத்துக்கு கீழே ஒருவருக்கு ஊதியம் வழங்கப்பட்டால் அதை நாம் கொத்தடிமை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில அப்படி ஊதியம் குறைவாக கொடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்று இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு தேவயானி கோபர்கடை மீது என்ன மாதிரியான நடவடிக்கையை அமெரிக்க அரசு எடுக்கிறதோ அதே விதமான நடவடிக்கையை இங்கேயும் கூட சட்டபூர்வமாக எந்த ஒரு வீட்டு உரிமையாளர் மீதும் எடுப்பதற்கு உச்ச நீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பு வழிவகை செய்கிறது. ஆனால் அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கு ஆட்கள் இல்லை. இன்றைக்கு தமிழகத்தில கூட அந்த உருவாக்கப்பட்ட கடந்த ஆட்சியில உருவாக்கப்பட்ட அந்த நலவாரியமும் இன்றைக்கு சரியான முறையில செயல்படவில்லை என்றுதான் சொல்கிறார்கள். அதற்காக அண்மையிலே கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு போராட்டத்தை கூட நடத்தி இருக்கிறது இரண்டு ஒரு நாட்களுக்கு முன்னாலே.
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார். சிங்கப்பூர் லிட்டில் இந்தியா பகுதியில் சமீபத்தில் ஏற்பட்ட கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் என்று சந்தேகப்படும் ஒரு தொகுதியினர் தற்போது இந்தியாவுக்கு திரும்ப அனுப்பப்பட்டு வருகின்றனர். இருந்தும் வெளிநாட்டு தொழிலாளர்களை தாம் மதிப்பதாக சிங்கப்பூர் கூறியிருக்கிறது. இது குறித்து ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
We have a large number of migrant workers in Singapore, including those from India. The vast majority of them are law-abiding and they are here to earn honest living and to support their families back home. And we appreciate what they are contributing here to Singapore, and we value the role they have played. This is the action of a small group, and we will not let the actions of a small group tarnish the reputation or the image.
ஒரு சிறிய குழுவினர் சிங்கப்பூருடைய அந்த இமேஜை மோசமாக்குவதற்கு தாங்கள் அனுமதிக்க முடியாது என்று சிங்கப்பூர் அமைச்சர் ஈஸ்வரன் அவர்கள் பிபிசி ஹிந்தி சேவையிடம் தெரிவித்தார். அடுத்ததாக ஒரு தமிழக செய்தி. தமிழக அரசு நடத்தும் சென்னை அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷனின் சட்டவிரோத நடவடிக்கைகளால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக கூறி சென்னை கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதத்தை இன்று நடத்தினர். இந்த உண்ணாவிரதத்தின் முக்கிய கோரிக்கைகள் என்ன என்று உண்ணாவிரதத்தின் ஒருங்கிணைப்பாளர் எம் ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் எல்ஆர் ஜெகதீசன்.
இன்றைய உண்ணாவிரதம் மெயின்லி தொழில் பாதுகாப்பை முன்னிட்டு இரண்டு விஷயம். ஒன்று வந்து தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எங்கும் இந்தியாவில் எங்கும் இல்லாத பழக்கமாக அரசாங்கமே கேபிள் டிவி தொழிலை ஆரம்பித்திருக்கிறது. இதுவரைக்கும் எங்கேயுமே இந்தியாவில் இல்லாத முறையா தமிழக அரசு கேபிள் டிவி தொழில் ஆரம்பிக்கிறோன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் இந்தியா வந்து அதற்கு முறையான அனுமதி எதையும் தரவில்லை. இப்படி தராத அனுமதியே இல்லாத ஒரு தொழிலை தன்னிச்சையாக தமிழக அரசு வந்து இங்கு துவங்கிவிட்டது. துவங்கியது மட்டுமில்லாமல் அதற்கு எந்த ஒரு உள்கட்டமைப்பு வசதியும் செய்யாம அவர்கள் தான் தோண்டித்தனமாக ஏற்கனவே தொழில் செய்தவர்களிடமிருந்து பிடுங்கி கேபிள் ஆபரேட்டர்களுக்கு கனெக்ஷனை கொடுத்து வந்தார்கள். இது இப்படி இருக்க ஒரு எல்சிஓ என்ற லாஸ்ட் மெயில் ஆபரேட்டர்ஸ் என்ற கடைநிலை ஆபரேட்டர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாது இதனால அப்படின்னு ஒரு முதல்வர் வந்து ஒரு உறுதிமொழி அளித்திருந்தாங்க. ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலையில அவங்களுக்கு உரிமம் கிடைக்காத வகையிலும் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா சமூக விரோத சக்திகள் எல்லாம் இந்த கேபிள் டிவி தொழில ஊடுருவதுக்கு அங்க இருக்கிற அரசு கேபிள் டிவி கார்பரேஷனில வேலை செய்கின்ற அரசு அதிகாரிகளும் அதற்காக நியமிக்கப்பட்ட தலைவர் உடுமலை ராதாகிருஷ்ணன் சேர்ந்து எல்லா ஆபரேட்டர்களையும் சிக்கல்ல மாட்ட வைக்கிறதுக்கான வழிமுறையை பண்ணிட்டாங்க.
எந்த மாதிரி அரசு கேபிள் டிவி நடத்தப்படும் விதம் உங்களை எப்படி சிக்கலில் ஆழ்த்துவதாக நீங்கள் கூறுகிறீர்கள்?
அரசு கேபிள் டிவி இங்கே சென்னையை பொறுத்த மட்டும் முழுமையாக தகவல் தொழில்நுட்ப ஆணையத்தின்படி இங்க வந்து டிஜிட்டல் முறையில தான் ஒளிபரப்பணும்னு சொல்றாங்க. ஆனா அரசு வந்து அனலாக் முறையில ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. ஒன்று ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஏற்கனவே தொழில் செஞ்சு கொண்டிருக்கும் கேபிள் ஆபரேட்டர்களுக்கு கனெக்ஷன் கொடுக்காம அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் சமூக விரோதிகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆபரேட்டர் அந்தஸ்தை கொடுத்து லைசன்ஸே இல்லாம லைசன்ஸ் வச்சுக்கிட்டு 20 வருஷமா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஆபரேட்டர் ஏரியால இவர்களுடைய அட்டகாசம் அதிகமாகிட்டே வருது. மேலும் ஏற்கனவே 100 ரூபாய் என்ற சந்தா இருக்கிற இடத்துல போயிட்டு இவங்க எல்லாமே எந்த உள்கட்டமைப்பு வசதியும் இல்லாமல் நாங்கள் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வீதம் கேபிள் டிவி உங்களுக்கு வழங்க தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு துண்டு பிரசுரம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. மாதம் 30 ரூபாய்க்கு நாங்கள் கேபிள் டெலிகாஸ்ட் தரேன்னு சொல்றோம். ஆனா தர முடியறதில்ல, தர போறதும் இல்லை. ஆனா ஏற்கனவே அந்த பகுதியில தொழில் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆபரேட்டருக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுதான் இதனுடைய உள்நோக்கம்.
சரி, ஏற்கனவே
நாங்க எல்லாருமே ஏற்கனவே இருக்கிற தமிழகம் முழுக்கிற எல்லா கேபிள் ஆபரேட்டரும் என்ன நினைச்சாங்கன்னா அரசு கேபிள் டிவிய வந்து ஆதரிக்கலாம், அவர்களை வந்து ஏற்கனவே ஏகபோகமா இருக்கிற நிலை மாறி அரசாங்கம் வந்ததுன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் என்ற ஒரு நினைப்புல அரசு கேபிள் டிவியை வெகுவாக வரவேற்றார்கள். ஆனா இன்னைக்கு போயிட்டு இருக்க சூழ்நிலை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிலையிலயும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உரிமம் இல்லை. முதல்ல உரிமம் இல்லாத ஒரு எம்எஸ் நம்பி செட்டாப் பாக்ஸ் அரசு மூலியமா நம்ம வாங்கி சந்தாதாரர்கள் கொடுத்துட்டோம்னா நாளைக்கு அரசு உரிமம் இல்லாத நடத்துறது சட்டவிரோதம் சொல்லி மத்திய அரசாங்கம் அவங்களை தொழில் நடத்த தடை விதித்தால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கஸ்டமர் எல்லாம் வாங்கின அந்த செட்டாப் பாக்ஸ் என்ற டிஜிட்டல் செட்டாப் பாக்ஸ் வேஸ்டா போயிடும். அதனால இங்க இருக்கிற ஆபரேட்டர்கள் எல்லாம் அரசு உரிமத்துடன் வந்தால் வரவேற்க தயாராக இருக்கிறார்கள். உரிமம் இல்லாமல் ஒரு இல்லீகல் தொழிலை அரசே செய்யும் பட்சத்துல அது வந்து எந்த வகையிலும் சரி வராது. முதல்வருக்கு இங்க அரசு கேபிள் டிவியில நடக்கின்ற அநியாயங்கள் தெரியப்படுத்த வேண்டும், முதல்வர் அம்மா அவர்களுக்கு தெரியணுன்றதுக்காக அவருடைய கவன ஈர்ப்பு உண்ணாவிரதமா தான் இதை பண்ணாங்க.
ஒருவேளை முதல்வர் இதில் தலையிட்டு நேரடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்து என்ன செய்ய போகிறீர்கள்?
சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் தயாராக.
இத்துடன் இன்றைய இந்திய கண்ணோட்டம் நிறைவடைகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் பிரச்சனைகளுக்கு வெளிநாடுகளிடம் தீர்வு கோராமல் உள்நாட்டுக்குள்ளேயே தீர்வு காண்பதற்கு முன்வருமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் இன்று வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படும் வேளையில் உரையாற்றிய போதே மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றார். மேலதிகாரிகளுடன் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் 2014 வரவு செலவு திட்டம் இன்று வெள்ளிக்கிழமை 95 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. 155 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாகவும் 60 பேர் எதிராகவும் வாக்களித்திருந்தனர். வரவு செலவு திட்டத்தின் இறுதி வாக்களிப்புக்கு முன்னதாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாட்டின் பிரச்சினைகளுக்கு வேறு நாடொன்றிடமிருந்து தீர்வை தேடுவதற்கு பதிலாக உள்நாட்டிலேயே தீர்வை கண்டுகொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்.
பலாட்சபா நுமத்துவ சிட்டி உத்தர பலாத்து பலாசபாட்டுவல அப்பே ஆர்த்திக சாங்குவதால்
மாகாண சபை நிர்வாகம் இல்லாதிருந்த வடக்கு மாகாணத்திலும் வடக்கு மாகாண சபை ஒன்றை நிறுவி பொருளாதார அபிவிருத்தியிலும் ஜனநாயகத்திலும் எமது நாடு முக்கிய தருணத்தை எட்டியிருக்கின்ற சூழ்நிலையில் இந்த வரவு செலவு திட்ட விவாதம் நடக்கிறது. தேசிய வரவு செலவு திட்டத்தை மையப்படுத்தி வடக்கு மாகாண சபையின் வரவு செலவு திட்டமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலதிகமாக பல்வேறு அமைச்சர்களிலிருந்தும் வடக்கு மாகாண சபைக்காக நிதி செலவிடப்படுகிறது
என்ற ஜனாதிபதி.
வடக்கு மாகாண சபையில் அரசு சேவைகளை பலப்படுத்தவும் மும்மொழி செயற்திட்டத்தை விரிவுபடுத்தவும் வீட்டு வசதிகளையும் வாழ்வாதாரங்களையும் அபிவிருத்தி செய்வதற்கான சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. வேறு நாட்டிலிருந்து தீர்வுகளை தேடிக்கொண்டிருப்பதிலும் பார்க்க மற்ற நாடுகளுக்கும் முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய விதத்தில் நாமே நம்மை பார்த்து பெருமைப்படக்கூடிய விதத்தில் தீர்வு காண்பதுதான் எமது எதிர்கால சந்ததிக்காக நாம் செய்ய வேண்டிய கடமை என்பதையும் நான் இங்கு கூறிக்கொள்கின்றேன் என்ற மஹிந்த ராஜபக்ச தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமை உள்ளூர் தீர்வு திட்டம் ஒன்றுக்காக முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார்.
தமிழ்
கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் அவர்களிடமும் இந்த நாடாளுமன்றத்திடமும் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தலைமையிலான வடக்கு மாகாண சபையிடமும் தமது நீண்டகால அரசு சேவை அனுபவங்களை பயன்படுத்தி கொண்டு நல்லிணக்கத்துக்காகவும் சமாதானத்துக்காகவும் அபிவிருத்திக்காகவும் எமது நாட்டுக்கே உரித்தான வகையில் தீர்வொன்றை பெற்றுக்கொள்வதற்காக எம்மோடு இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கின்றேன் என்றார் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. இலங்கையில் யுத்தம் முடிவடைந்த பின்னர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கும் ஆளும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான அரசாங்கத்திற்கும் இடையில் நடந்து வந்த இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நீண்டகாலமாக முடங்கி கிடக்கின்றன. இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பாக ஆராய்வதற்காக அரசாங்கம் அமைத்திருக்கின்ற நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் இடம்பெறுமாறு தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கு அரசாங்கம் அழைப்பு விடுத்து வருகிறது. ஆனால் கடந்த கால அனுபவங்களை காரணம் காட்டி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் அந்த தெரிவுக்குழுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
செய்திகளை தொகுத்து தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இலங்கை கடற்படை தன்னுடைய தேவைகளுக்காக தமது நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது என்று புல்மோடை பிரதேச முஸ்லீம்கள் அரசு அதிகாரிகளிடம் கூறியிருக்கின்றனர். இதுகுறித்து நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
திருகோணமலை மாவட்டம் புல்மோட்டை பிரதேசத்தில் முஸ்லிம்களுக்குரிய காணிகள் தொடர்ந்தும் கடற்படையின் தேவைகளுக்காக அடையாளமிடப்படுவதாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் குற்றம் சாட்டுகின்றது. அரசாங்கத்தின் பங்காளி கட்சியான ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் இருந்து எழுந்துள்ள இந்த குற்றச்சாட்டு குறித்து அக்கட்சியின் கிழக்கு மாகாண சபை உறுப்பினரான முகமது ரம்லான் அன்பர்.
புல்மோட்டையில் கடற்கரை அன்றிய அதே போன்ற சிறுகடலை அன்றிய கரையோர பிரதேசங்களை குறிவைத்து அவர்கள் காணிகளை பிடித்து வருகின்றது. சுமாராக 3 நாளைக்கு முன்னாடி பட்டிக்குடா பிரதேசத்திலே வசித்து வருகின்றவர்களுடைய சேனை பயிற்சியை செய்து தற்காலிக கொட்டில்கள் அமைத்து வசித்து வருவர்களுடைய கொட்டில்கள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கு. அதே போன்று அவர்கள் சுற்றி அடைக்கப்பட்டிருந்த வேலிகள் கடற்படையினர் அகற்றப்பட்டு இது கடற்படைக்கு சொந்தமான பிரதேசம் உட்பிரவேசிக்க கூடாது என்ற ஒரு பெயர்ப்பலையும் இடப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அந்த பிரதேசத்திலே மண்கண்டி பிரதேசத்திலே கிட்டத்தட்ட 50 ஏக்கருக்கு மேற்பட்ட பகுதியை கடற்படையினர் தொடர்ந்து பிடித்திருக்கின்ற அதே வேளை படை முகாம் அமைக்கப்பட்டிருக்கிற இடத்திலே இருந்து பட்டிக்குடா பகுதியை சுற்றளவா பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட சுமார 500 காணிகளை உள்ளடக்கியதான இவர்களுடைய திட்டமிடல் தான் இன்று தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக இந்த கடற்படை தளத்திற்காக 193 ஏக்கர் காணிகள் மாவட்ட காரியாலயத்திலே காணி பகிர்ந்தளிக்கின்ற குழுக்கள் அடிப்படையில் சிபாரிசுக்காக பிரதேச செயலாளரோடு அனுப்பப்பட்ட அதே வேளை அது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது.
அந்த பிரதேசத்தில் காணி தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்வதற்கு இன்று அதிகாரிகள் குழு ஒன்று அங்கு நேரில் விஜயம் செய்தது. இந்த குழுவிடமும் இந்த பிரச்சனைகள் தொடர்பாக அவரால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
கிட்டத்தட்ட சுமாராக தற்பொழுது 50 குடும்பங்கள் அங்கு வசித்து வருகின்றது. எனவே இவர்கள் நீண்ட காலத்துக்கு பிற்பாடு அந்த பிரதேசத்திலே சென்று துப்புரவு செய்து சேனை பயிற்சிக்கான இந்த ஏற்பாடுகளை முன்னெடுக்கின்ற பொழுது இவர்களே அனாவசிய காடழிப்பு இடம்பெறுகின்றது, சட்டவிரோதமாக காணிகளை கையகப்படுத்துகின்றார் என்ற ஒரு பொய்யான முறைப்பாடுகளை தொடர்ந்தேச்சியா பிரதேச செயலாளர் மற்றும் ஏனைய அதிகாரிகளுக்கு அவர்கள் இன்று கொடுத்து வருகின்றார்கள். நிலைமைகளையும் தற்போது இந்த பிரதேசவாசிகளுடைய நிலைமைகளை நாம் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றோம். எனவே அவர்கள் அங்கு சென்று இறுதியான ஒரு முடிவை தருவதாக கூறியதுடன் கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான உதவி காணியாளரும் அந்த பிரதேசத்துக்கு வந்திருந்தார். எனவே அவருக்கு அங்கு இருந்த சில கொட்டில்களை 25ஆம் தேதிக்குள் அகற்ற வேண்டும் என்று எங்களிடம் கேட்டிருந்தார்
என்றும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக கிழக்கு மாகாண காணி ஆணையாளர் DGS தர்மசேனவை தொடர்பு கொண்டு கேட்ட போது பொதுவாக பொதுமக்களின் தேவைகளுக்கும் விவசாய தேவைகளுக்கும் முதலீடுகள் செய்வதற்கும் காணிகள் தேவைப்படுகின்றது. விசேடமாக நாட்டின் பாதுகாப்பு கருதி பாதுகாப்பு தரப்பு முன்வைக்கும் கோரிக்கைகள் தொடர்பாகவும் நாம் கவனம் செலுத்த வேண்டி உள்ளது. அரசாங்க காணிகளை அனுமதியின்றி உரிமை கோருபவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகள் மாகாணத்தில் பொதுவாக இடம்பெற்று வருகின்றது. குறித்த குழுவின் அறிக்கை கிடைத்த பின்பு பரிசீலனை செய்யப்பட்டு யாருக்கும் பாதிப்பு ஏற்படாதவாறு இந்த விடயத்துக்கு தீர்வு காணப்படும் என்று பதிலளித்தார் கிழக்கு மாகாண காணி ஆணையாளர் DGS தர்மசேன.
நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் அளித்த இந்த குறிப்புடன் இன்றைய இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது. இறுதியாக ஒரு அறிவியல் குறிப்பு. ஜப்பானிய விஞ்ஞானிகளால் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட ரோபோ இயந்திர மனிதன் ஒன்று அங்கே விண்வெளியில் ஏற்கனவே இருக்கின்ற விண்வெளி வீரர் ஒருவருடன் பேசி உரையாடியிருக்கிறது. இது குறித்த பிபிசியின் தகவல்களை தோத்து தருகிறார் சீவகன்.
பூமியிலிருந்து 300 கிலோமீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் விண்வெளியில் உலகின் முதலாவது ரோபோ ஆஸ்ட்ரோநாட், அதாவது விண்வெளி ஆய்வுக்கான இயந்திர மனிதன் பேசி உரையாடி கொண்டிருக்கின்றான். கிரோபோ என்ற பெயரை கொண்ட சிறிய ஜப்பானிய ரோபோ கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது. தற்பொழுது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இருக்கின்ற அந்த ரோபோ சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தின் ஜப்பானிய தளபதியான கோய்ச்சி வகட்டா அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றது. பார்ப்பதற்கு அளவுக்கு அதிகமாக வளர்ந்த ஒரு விளையாட்டு பொம்மை போல இருந்தாலும் கிரோபோ ஒன்றும் விளையாட்டு பொருள் அல்ல. ஜப்பானிய விண்வெளி வீரரான கோச்சி வகட்டா அவர்களுடன் இந்த மாதம் பகுதியில் அந்த ரோபோ உரையாடிய பொழுது பிடிக்கப்பட்ட வீடியோ இது. நான் உன்னைப்பாகத்தானே காத்திருந்தேன் என்கிறார் கோச்சி வகட்டா. நானும் உன்னைப்பாக்க நிறைய நாளாக காத்திருந்தேனே என்கிறது கிரோபோ. இந்த உரையாடல் முன்கூட்டியே எழுதப்பட்ட அல்லது திட்டமிடப்பட்ட ஒன்றல்ல. கிரோபோவின் எலக்ட்ரானிக் மூளை இயற்கையாக மனிதனைப் போல யோசித்து பதிலளிக்க தானே தேவையானவற்றை கற்றுக்கொள்ள வடிவமைக்கப்பட்டதாகும். இங்கு பூமியில் அதனை வடிவமைத்தவர் இப்படியான ரோபோவுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது என்று கூறுகின்றார்.
மற்றவர்கள் ரோபோக்கள் ஏதோ வேலை செய்யும் இயந்திரங்கள் என்று நினைத்திருக்கின்ற நிலையில் இங்கு ஜப்பானியர்களோ எதிர்காலத்தில் ரோபோக்கள் மனிதருடன் இணைந்து வாழப்போவதாக நம்புகிறார்கள். ஆகவே மனிதரும் ரோபோக்களும் இணக்கமாக வாழும் ஒரு உலகத்தை காணும் நோக்கத்தில் நாங்கள் செயற்படுகின்றோம்.
விண்வெளியில் நத்தாரை கொண்டாடுகின்ற உத்வேகத்தில் கிரோபோ இப்போது இருக்கின்றது. கிறிஸ்துமஸ் தாத்தாவிடம் கிறிஸ்துமஸுக்கு நீ ஏதாவது கேட்க விரும்புகிறாயா என்று கமாண்டர் வகட்டா கேட்கின்றார். எனக்கு ராக்கெட் பொம்மை வேண்டும் என்று கூறுகின்றது கிரோபோ. கிரோபோ உண்மையிலேயே ஒரு விஞ்ஞானபூர்வமான முக்கிய சோதனையாகவோ அல்லது ஒரு விளம்பர யுக்தியாகவோ இருக்கலாம். ஆனால் இங்கு ஜப்பானை பொறுத்தவரை எமது எதிர்கால உடனுறையும் தொடர்கள் ரோபோக்கள் தான் என்ற நம்பிக்கை பலருக்கு இருக்கின்றது.
இத்துடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி தலைப்புச் செய்திகள்.
ரஷ்ய அதிபர் பூட்டினால் மன்னிப்பு அளித்து விடுவிக்கப்பட்ட அவரது அரசியல் எதிரியான மிக்கேல் கோடோகோவ்ஸ்கி அவர்கள் ஜெர்மனி சென்றிருக்கின்றார். மத்திய அமெரிக்க குடியரசில் வன்சேர்களை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா 10 கோடி டாலருக்கும் அதிகமான நிதியை வழங்க முன்வந்திருக்கின்றது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழங்கும்போது சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.